இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
காலம் உனக்கில்லை. உனக்கு நிச்சயமே இதோ சீக்கிரமாய் வருகிறேன் எனக்காக விழித்திருங்கள் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் எனக்காக விழித்திருங்கள்
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் அன்பான வானொலி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 1446, சாலிஸ்வரி பார்க், மார்க்கெட் யார்ட், பூனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா. நீங்கள் எங்களது ஒலிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org என்று டைப் செய்து தமிழ் மொழியை தேர்வு செய்யவும். தேர்வு செய்து எங்கள் பழைய ஒலிபரப்புகளை கேட்டு மகிழலாம். அதே போல ஸ்மார்ட் போனில் வாய்ஸ் ஆஃப் ஹோப் என்ற மொபைல் ஆப்பை டைப் செய்து டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் கேட்டு மகிழலாம். அதே போல பிளே ஸ்டோரில் AWR 360 என்ற மொபைல் ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து மொழிகளிலும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் கேட்டு மகிழலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம். ஏதாவது சாட்சி இருந்தால் எங்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் சாட்சிகளை கேட்க நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டு இருக்கின்றோம். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், ஜப விண்ணப்பங்கள் இருந்தாலும் மறவாமல் எங்களிடம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஜபிக்க நாங்கள் ஆவலோடு காத்திருக்கின்றோம். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்லலாம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக காத்திருக்கிற அனைவரையும் உம்முடைய கரத்துல சமர்ப்பிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜபிக்கிறேன். இந்த நாளை நீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு நினைப்பாயாக, ரிமம்பர். நினைப்பாயாக என்ற வார்த்தையை நீங்கள் கேட்ட பொழுது அநேக காரியங்களை குறித்து நீங்கள் ஆலோசனை செய்யலாம், சிந்திக்கலாம். ஞாபகம் என்பது அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கின்றது. கடந்த கால நினைவுகளை குறித்து நாம் நினைப்பதுண்டு, நிகழ்கால காரியங்களை குறித்து நாம் நினைப்பதுண்டு, இனி நடக்க போற காரியங்களை குறித்து நாம் நினைப்பதுண்டு. ஆகையால் நினைப்பாயாக என்ற வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது ஏதோ ஒரு காரியத்தை நாம் நினைக்கணும், ஏதோ ஒரு காரியத்தை நாம் நினைக்க வேண்டும் என்பதை நமக்கு அது வலியுறுத்தக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனால் இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தரை நினைக்க வேண்டும், மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கின்றது. அதே போல கர்த்தரும் நம்மை நினைக்கின்றவராக இருக்கிறார், அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அதுவும் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. சங்கீதம் 115:12, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இங்கே வேதம் சொல்கின்றது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் இஸ்ரவேல் குடும்பத்தையும் ஆரோன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, அப்படி என்றால் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கின்றார், அவர் நம்மை தினம்தோறும் நினைக்கின்ற ஒரு கர்த்தாதி கர்த்தராக இருக்கிறார். நம்முடைய எதிர்காலத்தை குறித்து அவர் நினைக்கின்றார், நம்முடைய வாழ்க்கையை குறித்து அவர் நினைக்கின்றார், நாம் பரலோகம் வர வேண்டும் என்பதை குறித்து அவர் நினைக்கின்றார். அதற்காக அவர் அநேக முயற்சிகளை எடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கலாம். ஏசையா 46:3-4 நாம் ஒருவேளை வாசிப்போம் என்றால், அந்த வசனம் நமக்கு சொல்கின்றது, சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களை எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். இங்கே கர்த்தர் சொல்கின்றார், நீங்கள் பிறக்கின்ற பொழுது அன்றிலிருந்து உங்களை தாங்கின கர்த்தர் நானே, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா கட்டத்திலும் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை நினைக்கக்கூடியவராக இருக்கிறார், நம்மை நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. அந்த நான்காவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில அநேக பரிமாணங்கள் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது, அநேக கட்டங்கள் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது, அநேக பருவங்கள் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் முதிர் வயது வரை என்று நாம் கேள்விப்படும் பொழுது, தேவன் பிறப்பிலிருந்து முதிர் வயது வரை நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்மால் பார்க்க முடியும். இதே காரியத்தை பிரசங்கி 11:10 நாம் வாசிக்கும் பொழுது இதமாக சொல்கின்றது, நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு, இளம் வயதும் வாலிபமும் மாயை. இங்கே சொல்ல வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு கருத்து என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு சூழ்நிலையும் மாயையே என்று வேதம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இளம் வயது மாயை, வாலிப பருவம் மாயை, குழந்தை பருவம் மாயே என்ற காரியத்தை வேதம் நமக்கு வலியுறுத்தக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கை நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கையை தான் இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மாயையான வாழ்க்கையை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே பிரசங்கியை நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அநேக காரியங்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நினைப்பாயாக, எதை நாம் நினைக்க வேண்டும் என்ற கேள்வி வரலாம். நீ உன் வாலிப பரியாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். அருமையான வாலிபனே, இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், உன் இளமை பருவத்தில், உன் இளமை காலத்தில் உன் சிருஷ்டிகரை நினைப்பாயாக. மிக முக்கியமான ஒரு காரியமாக இது இருக்கின்றது. ஏனென்று பார்க்கும் பொழுது நம் உடலிலே இருக்கக்கூடிய பலம் ஒரு நாள் குன்றி போகும். நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் எல்லாம் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் நம்முடைய வாழ்க்கையில வரும். ஆகையால் நீங்கள் பலனுள்ளவர்களாக இருக்கும் பொழுதே, உங்கள் உடலில் ஆரோக்கியம் இருக்கும் பொழுதே சிருஷ்டிகரை நீங்கள் நினைக்க வேண்டியதாக இருக்கின்றது. உங்களுடைய கடைசி நாட்களிலும் அவர் உங்களுக்கு துணை செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கலாம். ஏன் இளமை பருவத்தில் நினைக்க வேண்டும் என்று வேதம் சொல்கின்றது? இதை நாம் சற்று ஆலோசனை செய்ய வேண்டும். இதை குறித்து நாம் சற்று சிந்திக்க வேண்டும். பிரசங்கி 12:1 நாம் வாசிக்கலாம். நீ உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும், எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். இங்கே வேதம் ஒரு காரியத்தை வலியுறுத்துகின்றது. உன் வாலிப பிரயாயத்து நீ உன் சிருஷ்டிகரை நினை. ஏன் நினைக்க வேண்டும் என்றால், உன் வாழ்க்கையில் தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும், எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் என்று வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தீங்கு நாட்களை அவர்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது. தீங்கு நாட்கள் என்றால் கடினமான நாட்கள், கஷ்டமான நாட்கள், துன்பமான நாட்கள் என்று நாம் மேலடியாக சொல்லி கொண்டு போகலாம். ஆனால் தீங்கு நாட்கள் என்று இங்கே குறிப்பிட்டு சொல்லுகின்ற அந்த நாட்கள் நம்முடைய முதுமை பருவத்தை வேதம் இங்கே குறிப்பிடுகின்றது. முதுமை பருவம், அப்படி என்றால் இந்த வாலிப பருவம் நம்மிடம் இருந்து பறிக்கப்பட்டு முதுமை பருவத்தை நாம் அடைவோம் என்பதை வேதம் சொல்கின்றது. அப்படி என்றால் இந்த முதுமை பருவத்திலே நம்முடைய தோல் சுருங்கி போய்விடும், நம்முடைய கண்கள் மங்கி போய்விடும், நம்முடைய கால்களில் கைகளில் பலன் போய்விடும், அனைத்தும் போய் விடக்கூடிய நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும். அதைத்தான் வேதம் தீங்கு நாட்கள் என்று சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். நாம் தொடர்ந்து ஒருவேளை வாசிப்போம் என்றால், நாம் பிரசங்கி 11:8 வாசிக்கும் பொழுது, அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும், அவைகள் அநேகமாயிருக்கும், வந்து சம்பவிப்பதெல்லாம் மாயையே. இங்கே வேதம் சொல்கின்றது, தன்னுடைய வாலிப காலத்தில் அவன் எப்படி வாழ்ந்தாலும் ஜீவித்தாலும் அவன் இருளின் நாட்களை நினைக்க வேண்டும். அப்படி என்றால் முதுமை பருவத்தை நினைக்க வேண்டும். உன் வாழ்வில் ஒரு பருவம் இருக்கின்றது. அந்த பருவம் மிக கொடுமையான பருவம் என்றால் முதுமையான பருவம், நம்முடைய உடலில் பலவீனங்கள் ஆகக்கூடிய பருவம், நம் உடலில் இருக்கக்கூடிய பலன் நம்மை விட்டு போகக்கூடிய பருவம். இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும், ஜீவனோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் இந்த முதுமை பருவத்தை அவர்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஒருவேளை ஒரு சிலர் இளமை பருவத்திலே அவர்கள் மரித்து போய் விடலாம், ஆனால் முதுமை வரை இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் இல்லை, ஒருவேளை முதுமை வரை இருக்கின்றவர்களுக்கு, இந்த முதுமை பருவத்தை சந்திக்கக்கூடியவர்களுக்கு இந்த நாட்கள் இருளின் நாட்கள் என்று வேதம் நமக்கு அழைக்கின்றதை பார்க்க முடியும். வாருங்கள், ஒன்றாக இணைந்து நாம் இதை சரியாக புரிந்து கொள்ளலாம். பிரசங்கி 12 அதிகாரத்தில்தான் இந்த முதுமை பருவத்தை மிகவும் அழகாக எளிமையாக நமக்கு விவரிக்கக்கூடிய காரியத்தை நம்மால் பார்க்க முடியும். முதல் வசனத்தை நாம் வாசித்தோம். நீ உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரேன், நீ தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராதற்கு முன்னும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். தீங்கு நாட்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இப்பொழுது 2வது வசனத்தை நாம் தியானிக்கலாம். சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும் என்று வேதம் சொல்கின்றது. சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும் என்று இங்கே வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். கர்த்தரை நினை என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் சூரியன் எதை குறிக்கின்றது, சந்திரன் எதை குறிக்கின்றது என்று நாம் பார்க்கும் பொழுது சூரியன் வெளிச்சத்தை குறிக்கின்றது, சந்திரனும் வெளிச்சத்தை குறிக்கின்றது, நட்சத்திரமும் வெளிச்சத்தை குறிக்கின்றது. அப்படி என்றால் இந்த நாட்கள் இந்த காரியங்கள் அந்தகாரப்படாததற்கு முன்னும் என்று வேதம் சொல்கின்றது. அப்படி என்றால் நம்முடைய உடலிலே வெளிச்சமான இடம் எதுவென்று பார்க்கும் பொழுது நம்முடைய கண்கள் தான். இந்த கண்களை கொண்டுதான் இந்த உலகத்தை நாம் பார்க்கின்றோம், இந்த கண்களை கொண்டுதான் அநேக காரியங்களை பார்க்கின்றோம். இங்க பிரசங்கி சொல்கின்றார், ஒரு நாள் வரும் உன்னுடைய கண்கள் உன்னுடைய பார்வை குறைந்து போய்விடும், கண் பார்வை குறைந்து போய்விடும், அந்த நாட்கள் வராததற்கும் முன்னும் உன் சிருஷ்டிகரை நினை என்று மிக தெளிவாக நாம் பார்க்கலாம். லூக்கா 11:34 நாம் வாசிக்கும் பொழுது, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது, உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும், உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். அப்படி என்றால் நம்முடைய கண்கள் தான் வெளிச்சம் என்று இங்கே வேதம் தெளிவாக சொல்கின்றது. அப்படி என்றால் சூரியன் மறைந்து போகும், சந்திரன் மறைந்து போகும், அந்த நாட்கள் வராததற்கு முன்னும் என்று இங்கே சாலமன் சொல்கின்றார் என்றால் உன்னுடைய கண் பார்வை குறைந்து போய்விடும். முதுமை பருவத்திலே உன்னுடைய கண் பார்வை குறைந்து போய்விடும். ஆகையால் அது நடப்பதற்கு முன்பே நீ கர்த்தரை தெரிந்து கொள், அந்த தீங்கு நாட்கள் வராததற்கு முன்பே கர்த்தரை தெரிந்து கொள். ஒருவேளை அவரை தெரிந்து கொண்டால் இந்த கண் பார்வை நம்மிடம் இருந்து பறிக்கப்படாதா என்று ஒருவேளை கேட்கலாம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவை நம்முடைய சரீரத்தில் ஆல் அவரை கனப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான நம்முடைய சிறப்பை அவருக்கு தர வேண்டும். சிறப்பான பருவத்தில் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முழு பலன் இருக்கும் பொழுது அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக சேவை செய்ய வேண்டும். அநேக நேரங்களில் 40 வயதில் அல்லது 50 வயதில் அல்லது 60 வயதில் நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது ஊழியம் செய்யலாம் என்று அநேகர்கள் நினைக்கின்றார்கள். நினைப்பதில் தவறில்லை, ஆனால் எத்தனை பேரால் ஊழியம் செய்ய முடியும், அதற்கான பலன் உங்களுக்கு இருக்கின்றதா என்று ஒருவேளை ஒரு கேள்வியை நாம் கேட்போம் என்றால் அநேகர்களுக்கு நிச்சயமாகவே பலன் இல்லாதவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். ஏனால் உடல் ஒத்துழைக்க கூடாத ஒரு சூழ்நிலை அது. ஆகையால் உங்களுடைய உடல் எப்பொழுது ஒத்துழைக்கின்றதோ அந்த பருவம் எந்த பருவம் அப்பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி என்றால் வயதானவர்கள் நான் இப்பொழுது ஏற்றுக்கொள்ள கூடாதா என்று ஒருவேளை கேட்பீர்கள் என்றால் இப்பொழுதும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். கடவுள் உங்களுடைய வாழ்க்கையிலும் வேலை செய்வார், கிரியை செய்வார். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையின் வேடங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது கர்த்தரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையின் சிறப்பான காரியத்தை உங்களால் பார்க்க முடியும். ஆகையால் தான் இங்கே பிரசங்கி சொன்னார், உன்னுடைய இளமை பருவத்திலே சிருஷ்டிகரை நினை என்று சொல்கின்றதை பார்க்கலாம். வாருங்கள், அடுத்த காரியம் எதை இங்கே சொல்கின்றார் என்று பார்க்கலாம். பிரசங்கி 12:3 மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராதற்கு முன்னும் வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூனி போய் இயந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்னும். இங்கே அநேக காரியங்களை குறித்து இங்கே பிரசங்கி சொல்கின்றார். விசேஷமாக நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், வயது முதுமையின் காரணத்தினால் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை அவர் அழகாக இங்கே ஒரு கவிதை நடையில் சொல்லியிருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். வீட்டு காவலாளிகள் தள்ளாடி என்று சொல்லக்கூடிய நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். அப்படி என்றால் ஒரு வீட்டை பாதுகாக்கக்கூடியவர்கள் யார் என்று நாம் பார்க்கும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கதவுகளை நாம் சொல்லலாம், அல்லது அந்த வீட்டிற்கு நாம் போட்டிருக்கக்கூடிய சுவர்களை சொல்லலாம், பூட்டை சொல்லலாம். ஆனால் நம்முடைய உடலுக்கு காவலாளி யார், பாதுகாப்பு யார் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய கரங்கள். நம்முடைய கரங்களை கொண்டு அநேக காரியங்களை நாம் செய்வோம். அந்த கரங்களை கொண்டு ஒரு ஆபத்து வரும் பொழுது நாம் தடுப்போம், கண்களை தடுப்போம் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் இந்த கைகளில் பலன் குறுகி போகக்கூடிய நாட்கள் வரும், கால்களில் இருக்கக்கூடிய பலன் குறுகி போகக்கூடிய நாட்கள் வரும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், இந்த கைகள் இளமையா இருக்கக்கூடிய கைகள் தோல் சுருங்கி வயதான தோற்றம் அடைவதை நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே நாம் பார்ப்போம் என்று பிரசங்கி சொல்கின்றார். இதை அவர் தீங்கு நாட்கள் என்று ஒப்பிடுகின்றார். ஏனென்றால் ஒரு காலகட்டத்தில் இளமையோடு பார்ப்பதற்கு அழகாக இருந்தவர்கள் திடீர் என்று ஒரு 10 ஓடும் கழித்து அல்லது ஒரு 15 ஓடும் கழித்து அவர்களை பார்க்கும் பொழுது முதுமை கோலத்தில் அவர்கள் காட்சி அளிக்கின்றார்கள். நிச்சயமாகவே இதை எந்த மனிதர்களாலும் ஏற்க முடியாத ஒரு காரியமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இருப்பினும் அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆகையால் கரங்களை அவர் சொல்கின்றார், கால்களை அவர் சொல்கின்றார். மீண்டுமாக இந்த 3வது வசனம் எதை குறிக்கின்றது என்று நாம் பார்க்கும் பொழுது வாசிப்போம் என்றால், வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூனி போய் எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து. எந்திரம் அரைக்கின்றவர்கள் என்று இங்கே வேதம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். வெந்திரம் அரைக்கின்றவர்கள் என்றால் இங்கே சாலமோன் எதை குறித்து சொல்கின்றார் என்று நாம் பார்க்கும் பொழுது, எந்திரம் என்று சொல்லப்படும் பொழுது நம்முடைய பற்களை அவர் சொல்கின்றார். எந்திரம் அரைப்பது கொஞ்சமானதினால் பற்கள் விழுந்து போய்விடும், கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய பலன் குறைந்து ஒவ்வொரு பற்களாக கீழே விழும் என்று அழகாக சொல்கின்றார். வாலிப காலத்தில் நம்முடைய பற்கள் நன்றாக இருக்கும், அநேக காரியங்களை நாம் உண்வோம். ஆனால் முதுமை பருவத்தில் கொஞ்சமாக ஆக ஆக அதனுடைய பலன் குன்றி போகும். ஒரு சிலருக்கு பற்கள் கீழே விழுந்து விடும். ஆகையால் இந்த முதுமை பருவத்தை இங்கே சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது பிரியமானவர்களே. அதுக்கடுத்து அவர் எதை குறித்து சொல்கின்றார் என்று நாம் வாசிப்போம் என்றால், கண்கள், மீண்டுமாக கண்களை அவர் சொல்கின்றார். ஓய்ந்து பலகணி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்னும். ஆகையால் கண்கள், மீண்டுமாக கண்களை அவர் சொல்கின்றார். கண்களை கொண்டு அநேக காரியங்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள், அவைகள் இருண்டு போகக்கூடிய நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் என்று சொல்லக்கூடியதை நாம் பார்க்கலாம். மீண்டுமாக பிரசங்கி 12:4 வாசிக்கும் பொழுது, எந்திர சதம் தாழ்ந்ததினால் தெருவாசலின் கதவுகள் அடைப்பட்டு குருவியின் சதத்திற்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி கீத வாத்திய கன்னிகைகளெல்லாம் அடங்கி போகாததற்கு முன்னும் என்று மிகவும் அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கணும். 4வது வசனத்தில் அவர் சொல்ல வரக்கூடிய காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, நம்முடைய செவி, நம்முடைய நாம் கேட்கக்கூடிய திறன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போய்விடும். ஆகையால் ஒரு சிறு சத்தம் கேட்டால் கூட திடீரென்று நாம் பயந்து எழுந்து விடுவோம் என்று சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். அநேக நேரங்களில் இந்த முதுமை பருவம் மிக மிக கொடுமையான ஒரு பருவமாக இருக்கின்றது. ஒரு சிறு சத்தம் கேட்டால் கூட சில நேரங்களில் எழுந்து விடுகின்றோம். இது நாம் கேட்கக்கூடிய திறன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போய் விடுகின்றதை இங்கே அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வெளியிலே பயங்கள் தோன்றி வாதுமி மரமும் பூ பூத்து வெட்டுக்கிளியும் பாரமாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். இங்கே எதை அவர் சொல்கின்றார் என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய உடலின் சரீரம் குன்றி போகும், நம்முடைய முதுகில் இருக்கக்கூடிய பலன் குன்றி போகும். 6வது வசனத்தில் பார்க்கலாம், வெள்ளி கயிறு கட்டுவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சால் உடைந்து துறவண்டையில் உருளை நெருங்கி என்று சொல்லப்படுகின்றதை நம்மால் பார்க்க முடியும். வெள்ளி கயிறு கட்டுவிட்டு என்று பார்க்கும் பொழுது முதுகை அவர் சொல்கின்றார். ஆகையால் உடலில் இருக்கக்கூடிய பலவீனங்களை அவர் சொல்கின்றார். நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகங்கள் அதனுடைய பலன் அற்று போகும், இருதயம் பலவீனமாகும் என்று அங்கே அவர் அழகாக சொல்லி இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது பிரியமானவர்களே. அப்படி என்றால் இந்த முதுமை பருவத்தை நீங்களும் நானும் சந்திக்க வேண்டியதாக இருக்கின்றோம். 7வது வசனத்தில், இவ்விதமாக மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாயத்தில் நினைப்பாயாக என்று இங்கே பிரசங்கி சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம் பிரியமானவர்களே. ஆம் பிரியமான, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின் தீங்கான நாட்கள் வர இருக்கின்றது. ஒருவேளை நீங்கள் முதுமை பருவத்தில் ஒருவேளை யாராவது இருக்கலாம். கவலைப்பட வேண்டாம், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கான பலனை அவர் தந்து உங்களால் ஆண்டவருக்காக எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு அவர் உங்களை செய்ய வைப்பார். பிரசங்கி 12:14 வாசிக்கும் பொழுது, ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஆம் பிரியமானவர்களே, நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வரப்போகின்றார். ஆகையால் உன் வாழ்வின் எத்தனை வேடங்கள் ஆண்டவர் உனக்கென்று அனுகிரகம் செய்திருக்கிறாரோ, எத்தனை வேடங்கள் உன்னை ஜீவனோடு வைத்திருக்கிறாரோ, அந்த நாட்களில் சிருஷ்டிகரை நினைப்பாயாக. அந்த நாட்களில் அவருக்காக ஓட்டத்தை ஓட வேண்டும். 2 தீமோத்தேயு 4:7-8 வாசிக்கும் பொழுது பால் சொல்கின்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவரை பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருவார். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அருமையான சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, கர்த்தர் சகலத்தையும் நியாயத்தில் கொண்டு வருவார். நல்ல போராட்டத்தை போராடுவோம், ஓட்டத்தை முடிப்போம், விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். போல் சொன்ன விதமாக நம் வாழ்க்கையின் ஒருவேளை கடந்து போயிருக்கலாம், கவலை வேண்டாம், நல்ல போராட்டத்தை போராடலாம். வாலிபனே, உன் சிருஷ்டிகரை இளமை பருவத்தில் நினைப்பாயாக என்று வேதம் சொல்கின்றது. நம்மை நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், ஜபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட அனைவரும் இந்த கருத்தில் சமர்ப்பிக்கிறோம். என் ஆண்டவர், அவருடைய வாழ்க்கையின் மிக முக்கிய தன்மையை பிரசங்கி 12 அதிகாரத்தில் நீ சொல்லியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க, அவருடைய பலவீனங்களை எடுத்து போடுங்க, பலத்தை தாருங்க. இன்னும் உமக்காக அவர்கள் வாழ கிருபை செய்யுங்க தகப்பனே, அவர்களோடு கூடருங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது ஜப விண்ணப்பங்கள், சந்தேகங்கள் இருந்தால் தயவாய் எங்களிடம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsasc@sudavenntist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.